Rome.
ஜிஜாசான்னு பத்தியாவா? இந்த இடம் கொஞ்சம் அன்விதாபிதான ரூப ஏகதேசி மதம் அப்படி ந யுக்தி சகம் அன்வயச ஆகாங்காதி சககாரி வசாத்தே பதார்த்த மாத்திர சக்தாதேவ சித்தே. பூர்வ பக்ஷி அகண்டார்த்தத்தை கண்டிக்கிறதுக்காக என்ன சொல்லியிருந்தானா, நீங்க பிராதிபதிகார்த்த மாத்திர பரம்னு சொல்றேன், அதாவது அந்த வாக்கியம் ஒரு பிராதிபதிகார்த்தத்தை மட்டும் போதிக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த பிராதிபதிகார்த்தம்ங்கிறது என்னன்னு யோசிச்சு பார்த்தா அதுல நிறைய கண்டம் கிடைக்கிறது. வையாக்கரண மதத்துல பார்த்தா ஒன்னு ரெண்டு மூணு நிறைய அஞ்சு ஆறுலாம் வந்தது, அதனால அதுவே சகண்டமாக இருக்கு. அதே மாதிரி அன்விதாபிதானவாத மதம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மதத்துல ஒரு பதம் தன்னுடைய அர்த்தத்தை மாத்தன்னு சொல்லாது, இன்னொரு பதத்தினுடைய அர்த்தத்தோடு சம்பந்தப்பட்ட தன்னுடைய அர்த்தத்தை சொல்லுவோம். இப்ப கட்டாங்கிற சப்தத்துக்கு கட்டம்னு தானே நம்ம அர்த்தம் சொல்லுவோம், ஆனா அது போராது. கடம் ஆனைய அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கடமானது ஆணையம்ங்கிற ஒரு கிரியையோடு சம்பந்தப்பட்டு இருக்கு இல்லையா, அப்படிதானே தெரியுது. அப்போ கடசப்தத்துக்கு ஆணையனம்ங்கிற இன்னொரு கிரியையுடைய அர்த்தம் இருக்கு, அந்த ஆணையன கிரியை இருக்கு, அந்த கிரியையோடு சம்பந்தப்பட்ட கட்டம்னு அர்த்தம். அதே மாதிரி ஆணையனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், ஏதோ கவானயனம் அஸ்வானயனம் இல்லை, இந்த கட்ட இந்த இடத்துல இந்த வாக்கியத்துல இந்த பிரயோகத்துல அந்த ஆணையன சப்தத்துக்கு கட்டத்தோடு சம்பந்தப்பட்ட கிரியைன்னு அர்த்தம். அந்த அன்விதாபிதான வாதத்துல வாக்கியத்துல எத்தனை பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கோ அத்தனை பதங்களுக்கும் அர்த்தம் தனித்தனியா சொல்லிடுக்கிறது. தன்னோட எந்த இன்னொரு பதார்த்தம் அன்வைக்க போறதோ அந்த பதார்த்தத்தோடு சம்பந்தப்பட்ட அர்த்தத்தை தான் அது சொல்லணும் அப்படின்னு வச்சிருந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அகண்டார்த்த வாக்கியத்துல நிறைய பதங்கள் இருக்கு, அநேக பதங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பிராதிபதிக்கமும் இன்னொரு சப்தத்தினால சொல்லப்பட்ட ஒரு அர்த்தத்தோடு சம்பந்தப்பட்ட தன் அர்த்தத்தை தான் சொல்றதே தவிர வெறும் கடம்னு மாத்திரம் சொல்லவே இல்லை. ஆகையால அன்விதம்தான் பிராதிபதிக அர்த்தம்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க பிராதிபதிகார்த்தத்தை மாத்திரம்தான் அந்த வாக்கியம் போதிக்கிறதுன்னு சொல்றதே கூட அந்த பிராதிபதிகார்த்தத்திலேயே அன்வயம்ங்கிற அம்சம், அன்வயம்னா சம்பந்தம், அந்த சம்பந்தம்ங்கிற அம்சமும் கலந்து போனதுனால இப்ப என்னாச்சு, அகண்டமாக எதையுமே சொல்ல முடியாது. அகண்டம்னா அதுல பாகங்கள் இல்லாதது. இப்ப என்னாச்சு, இது வந்து கடம், இது வந்து அந்த இன்னொரு பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் அப்படின்னு பிரிக்க வந்து அந்த அகண்டங்கிறது போச்சு. அதனால அகண்டார்த்தம் இருக்க முடியாதுன்னு குரு பக்ஷி சொன்னான். இவர் பதில் சொல்லிட்டு வரைச்ச அந்த பஞ்சகம் பிராதிபதிக அர்த்தா திரிகம் பிராதிபதிக அர்த்தா எல்லாம் இல்லை, அப்படி வச்சிருந்தால் கூட அந்த பிராதிபதிகத்துல எது விசேஷமோ தன்மாத்திர பரமும் நான் சாதிச்சு விடுவேன், அதுதான் அகண்டம்னு சொல்லுவேன், அதனால அது எனக்கு பாதகமாக இருக்காது. அன்விதம் பிராதிபதிக அர்த்தகா சொல்றச்ச என்ன பண்ணுவேன்னு கேட்டா அந்த வாதம் சரியில்லைன்னு. அந்த மாதிரி வாதம் வந்து நான் ஒத்துக்க முடியாது. என்ன சொல்ற, இங்க பாருங்களேன், அன்விதாபிதான ரூப ஏகதேசி மதம் அப்படி ந யுக்தி சகம், யுக்திக்கு சருவராது. ஆனா நூறு தோஷம் சொல்லலாங்கிறேன் இந்த வாதத்துல, அன்விதாபிதான வாதத்துல துரோணாச்சாரியால் அன்விதாபிதான வாதம் தான், ராமதீகாரர் அபிஹிதான்வயவாதம், அவ அமிதாபிதானவாதம், மதம் மதத்வயம் ரெண்டு இருக்கு. வேணும்னா இதை சரிப்படுத்துறான், இவரே பண்ணுவார். இந்த அகண்டார்த்தம் முடியறிச்ச அன்விதாபிதானம் அபிஹிதான்வயவாதம் ரெண்டையும் நிஷ்கர்ஷம் பண்ணி எப்படியா இருந்தாலும் அகண்டார்த்தத்துக்கு ஒரு ஹானியும் இல்லைன்னு நிரூபணம் பண்ண போறார். ஆனா இப்ப வரையும் சொல்லி வச்சார். நீங்க சொல்றதா அந்த மாத்வாள் ஒரு அனிதாபிஷானவாதம் சொல்றாரு, அது வந்து யுக்திசகம் இல்லை, ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? அதுக்கு பாருங்க, அன்வயம்ங்கிற ஒரு அம்சம் இருக்கு, அது ஆகாங்காதி சககாரி வசா நையாயுதம் கூட சொல்லுவான், ஆகாங்கா பாஷ்யம்னு. இது ஒரு பதார்த்தம், அது ஒரு பதார்த்தம், ரெண்டு பதார்த்தம் கண்ணுக்கு தெரிஞ்சாச்சு, ரெண்டு நம்ம மனசுக்கு வந்து கொடுத்தோம்னு சொன்னா அது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம்ங்கிறது நாமளா சொல்லுவோம், கண்டுபிடிச்சு விடுவோம் இல்லையா. சப்தத்தை சிரவணம் பண்ணினா கூட அந்தந்த இடத்துக்கு தகுந்தாப்போல சம்பந்தத்தை நம்ம ஆகாங்கையை வச்சு மாத்திப்போம். ஒரு உதாரணம் சொல்றேன்னு பார்ப்போம். ராஜ்யஹா புருஷா அப்படின்னு சொல்றேன். ராஜ்யஹாங்கிறதும் ஒரு ஷஷ்டி தான் இல்லையா, அங்க ஒரு ஷஷ்டி பிரயோகம் பண்றேன். இன்னொரு உதாரணம் சொல்றேன், ராஜ்யஹா கிரீட்டம் அப்படின்னு சொல்றேன், இங்கேயும் ஒரு ஷஷ்டி வந்தது. ராஜ்யஹா ஹஸ்தஹா அப்படின்னு சொன்னேன், இங்கேயும் ராஜ்யஹா தான் சொல்லிட்டு இருக்கேன். ராஜ்யஹா ஸ்வபாவகா அப்படின்னு சொல்றேன், எல்லா இடத்துலயும் ராஜ்யஹா தானே, ஒரே ஷஷ்டி தானே, அதுல வித்தியாசம் வேணும். இதை வித்தியாசப்படாம அர்த்தம் சொல்லிட முடியுமோ? முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி அர்த்தம் சொல்லணும். ராஜ்ய சேவகா புருஷா அப்படின்னு சொன்னேன்னா அங்க ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம், அவன் பணம் கொடுக்குறான், இவன் அதுக்காக வேலை செய்யறான், அந்த சம்பந்தம் இருக்குங்கிறதுனால அங்க வந்து ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம்ங்கிறது வரும். ஆனா ராஜ்யஹா சிரஹான்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வருமோ? அந்த சம்பந்தம் அங்க கிடைக்காது, அங்க வர. அப்ப அங்க என்ன சொல்லணும்? அவயவாவதி பாவ சம்பந்தம்னு வேற தினத்தா சொல்லணும். இந்த அவயவாவதி பாவ சம்பந்தத்தை ராஜ்ய சேவகால சொல்ல முடியுமா? முடியாது. சரி, ராஜ்யா ஸ்வபாவகான்னு சொன்னேன், இது அவயவாவதி பாவமா சுவாமி பாவமா என்ன? இது ரெண்டும் இல்லை. அதனால அதே ஷஷ்டி அதே ராஜ்யான்னு ஒரே மாதிரியா ரூபம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிறவானும் அப்படி ஒன்றும் ஒரே மாதிரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் வித்தியாசப்படுத்தி எது யோக்கியமோ அதை பார்த்து தான் புரிஞ்சுக்கிறார். ஏன்னா மேல்கொண்டு என்ன சம்பந்த சப்தம் வருது, என்ன அர்த்தம் வருது, அந்த அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு, ரெண்டு பதார்த்தத்தை மனசுல வாங்கிட்டு என்ன சம்பந்தம் அங்க சௌரியப்படுமோ சம்பவிக்குமோ அந்த சம்பந்தத்தை புரிஞ்சுக்கிறார். அப்ப இது இது எப்படி புரிஞ்சா? இதுக்குன்னு ஒரு சப்தம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விசேஷத்தை போதிக்கிறதுக்குன்னு அந்த ஒரு அந்த வாக்கியத்துல ஸ்பெஷலா ஒரு சப்தம் போடலை, எல்லாம் ஒரே சக்தியா இருக்கு இல்லையா. அதனால இது வந்து ஆகாங்காதி வசா அப்படின்னு சொல்றோம். ஆகாங்கா யோக்கியதா சந்நிதி இதை மூணையும் வச்சுண்டு அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய விசேஷத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது யாருமே மறுக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால நீங்க இன்னொரு பதார்த்தத்துக்கும் இந்த பதார்த்தத்துக்கும் உள்ள சம்சர்க்கமானது ஆகாங்காதி ரூப சககாரிகள் காரணங்களை கொண்டே புரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறதுனால அந்த சம்சர்க்கத்தையும் சேர்த்து சப்தத்துக்கு அர்த்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் இவருடைய யுக்தி. அதனால அங்கீகாபிதானம்னு சொல்றது கிடையாது. அந்த சப்தத்துக்கு எத்தனை அர்த்தம்னு கேட்டா அந்த சப்தத்தோட அர்த்தத்தோடு நின்றுடணும். அந்த இன்னொரு சம்பந்தத்தை சொல்லப்படாது. காம் ஆனையா அப்படிங்கிற இடத்துல கோ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? மாடு, அவ்வளவுதான். அந்த ஆனையினத்தோட சம்பந்தப்பட்ட மாடு அப்படின்னு சொல்லப்படாது. சம்பந்தப்பட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த சம்பந்தம் வந்து இந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை சேர்க்க முடியாது. அதனால அந்த பிராதிபதிகாரத்தை மாத்திரம் இந்த வாக்கியம் தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு சம்பந்தங்கள்லாம் அதுல சேர்ந்துக்காது, அந்த அர்த்தத்தோட நின்றுபடும். அன்விதாபிதான ரூப ஏகதேசி மதமபி ந யுக்தி சகம் அன்வயஸ்ய ஆகாங்காதி சககாரி வச பதார்த்த மாத்திர சக்தாதேவ சித்தே. பதார்த்த மாத்திர சக்தம் பதம், அந்த பதத்துக்கு அந்த அர்த்தத்தோடு சக்தி முடிஞ்சு போச்சு. வேற இந்த அன்வயாம்சங்கள்லாம் அதில் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு மேல கேள்வி, நச்ச பிராதிபதிகார்த்த மாத்திர பரஸ்ய கதம் ஏகதேச பரத்துவம். இப்ப சித்த முன்னாடி ஒரு சொன்னார், அந்த சுவார்த்தா லிங்கம் செஞ்சா போக்குவரத்து எல்லாமே பிராதிபதிகார்த்தம் சொல்லிட்டு வரைச்சு அதுல உள்ள விசேஷம் இருக்கு அதுதான் இங்க பிராதிபதிகார்த்தம்னு சொல்லணும். அதாவது பிராதிபதிகார்த்த மாத்திர பரத்துவம் இல்ல, பிராதிபதிகார்த்த விசேஷ மாத்திர பரத்துவம் அப்படின்னு சொல்லணும். எல்லா விசேஷம் இல்லை அதுல. நிறைய பிராதிபதிக அர்த்தங்கள் இருந்தா கூட விசேஷங்கிறது ஒண்ணுதான், அதனால அந்த விசேஷ மாத்திர பரத்துவம் தான் அகண்டார்த்தத்துவம்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், அது எப்படி விசேஷ மாத்திர பரமாகும், விசேஷமும் விசேஷணமும் எல்லாம் பிராதிபதிக அர்த்தமாக இருக்கும்போது அத்தனை பிராதிபதிக அர்த்தத்துக்குள்ள பாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு விசேஷ மாத்திரத்தை அது போதிக்கிறதுங்கிறது எப்படி சம்பவிக்கணும்னு கேட்டார். பிராதிபதிகார்த்த மாத்திர பரத்தை கதம் ஏகதேச பரத்துவம்னு கேள்வி. இதான் நான் சொல்லிட்டேனேன்ட்டார். விசேஷணத்த அனாகாங்கிதத்துவன பிராகேவ ததுபபாதனா, மற்ற அம்சங்கள்லாம் வந்து ஆகாங்கிதம் இல்லை, கேட்கிற கேள்வி கேட்டவனுக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசிய அம்சமாக இல்லையா, அதனால அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். எத்தனையோ அம்சங்கள் இருந்தால் கூட அந்த ஜிஜ்ஞாசா விஷயம் என்ன, அவனுக்கு ஜிஜ்ஞாசா விஷயம் என்னன்னு பார்த்து அதை புரிய வைக்கிறதுக்கு தான் உத்தரவாக்கியங்கிறது வருது. அப்ப கஷ்சந்திரஹா அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறவன் சந்திரனுடைய ஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிரச்சனை பண்றான், மற்ற விசேஷங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே பார்க்கணும். ஆகையாலே பிரகஷ்ட பிரகாஷ சந்திரஹாங்கிற இந்த வாக்கியம் அந்த சந்திர பிராதிபதிகார்த்தம் விசேஷத்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொல்றச்ச அந்த விசேஷணங்கள்லாம் ஆகாங்கிதம் இல்லை, தெரிஞ்சு கொள்ளணும்ங்கிற ஜிஜ்ஞாசா விஷயமாக இல்லையா, அதனால அதை விசாரிச்சுட்டார். எப்பவுமே எதுல தாத்பரியமோ அந்த அர்த்தத்தை தான் வாக்கியம் போதிக்கணும், தாத்பரியம் இல்லாத விஷயத்தை அந்த வாக்கியத்திலேருந்து ஒருத்தன் புரிஞ்சுண்டானே ஆனால் அது அவன் தப்பு, அது பிராந்தி. என்ன தாத்பரியமோ அந்த சப்தம் இருக்குங்கிறதுக்காக அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சப்தத்துடைய வாக்கியார்த்தத்துல சேராது, சாப்த போதத்துல அது சேர்ந்துக்க முடியாது. தாத்பரிய விஷயம் அந்த விசேஷம் தான் அப்படின்னு இருந்தால் அதை மாத்திரம் புரிஞ்சுட்டா தான் அது சரியான சப்த கோஷமாகும். தாத்பரியம் வெறும் விசேஷத்துல புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நிறைய சேர்த்து புரிஞ்சுட்டான்னு சொன்னா அந்த சாப்த கோஷம் சரியான சப்த கோஷமாக ஒத்துக்க முடியாது. விசேஷணத்த அநாகாங்கிதத்துவன பிராகேவ தகுபாதனம் நச்ச அப்பிரயோஜகத்துவம் ஸ்வரூப மாத்திர பிரபுத்தா பிரவருத்தத்வரூப விபக்ஷ பாதகத்திய உக்தத்வா. அனுமானத்துல எப்பவுமே சட்டார்னு ஒரு தோஷம் சொல்லிடுவான், தோஷம் இல்லை சும்மா எப்படி சொல்றான் பாபுன்னு கேட்கறதுக்காக அப்பிரயோஜகத்துவம்னு சொல்லுவான். அப்பிரயோஜகத்துவம்னா இந்த ஹேத்துவை வச்சுட்டு இந்த சாத்தியம் இருக்குன்னு நீ அனுமானம் பண்றியே அதை எப்படி நம்பலாம், இந்த ஹேத்து இருந்தா அந்த சாத்தியம் இருக்கணும்னு என்ன அவசியம், அந்த சாத்தியம் இல்லாமலே இந்த ஹேத்து இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு கேட்கலாம் இல்லையா, இதான் அப்பிரயோஜகத்துவம். அக்னி இருக்கு எப்படி தெரிஞ்சது, அதான் புகை வருது அதனால தான் அப்படின்னு அவன் நிரூபணம் பண்றான், புகை இருந்தா அக்னி இருக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு கேட்கல கேட்டான்னு வச்சுங்களேன், இதுதான் அப்பிரயோஜகத்துவ சங்க. அப்ப அவன் சொல்லணும் இதுக்கு பதில், புகை இல்லாம இருக்கவே முடியாதே, இல்ல அக்னி இல்லாம புகை இருக்க முடியாதுன்னு சொல்லணும், ஏன்னா காரியகாரண பாவம் இருக்கிறதுனால இல்லையா. அப்படி சொல்ல தெரிஞ்சா அப்பிரயோஜகத்துவம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அப்பிரயோஜகத்துவம் தீர்ந்து போயிடும். அது இல்லாம ஹேதுரஸ்து சாத்தியம் மாஸ்து அப்படின்னு கேட்டான்னா இது அப்பிரயோஜகத்துவ சங்கை. அனுமானத்துல எல்லா இடத்துலயும் கேட்கணும், கேட்டாரா அந்த விசார சங்கா நிவர்த்தியாகி வியாப்தி திருடமாகும். அந்த மாதிரி இங்க கேட்டான், கேட்டா பதில் என்ன சொன்னார், நான் அதுக்கு யுக்தி சொல்லியிருக்கேன், ஸ்வரூப மாத்திர புத்தா பிரவருத்தூப விபக்ஷ பாதகத்தை, அத அப்பிரயோஜகத்துவம் சொன்னா அப்ப இவன் என்ன சொல்றா விபக்ஷ பாதகம் சொல்லி கொடுக்கணும். விபக்ஷ பாதகம்னா என்ன, விபக்ஷம்னா சாத்தியம் இல்லாதது, சாத்தியம் இல்லாத இடத்துல இந்த ஹேது இருந்தால் என்ன ஒரு தப்பு வரும் அப்படிங்கிறது சொன்னா இந்த இடத்துல அதுவே சரியா போச்சு. அக்னியே இல்லாமல் தூமம் இருக்கலாம் அப்படின்னு இருந்தா என்ன தப்பு, காரியகாரண பாவம் கெட்டு போயிடும். தூமம் வந்து தூமத்துக்கு அக்னிய காரணம் அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ, அக்னியிலேருந்து தானே தூமம் வரணும், அக்னியே இல்லாமல் தூமம் இருக்கலாம் அப்படின்னு இருந்துவிட்டா அப்ப காரியகாரண பாவம் இருக்கு, அக்னி இருக்கு தூமத்துக்கு வேண்டாம் இல்லையா, அப்படி வந்து இந்த காரியகாரண பாவ பங்கத்துக்கு போகும். இதுதான் விபக்ஷ பாதகம், அக்னி இல்லாமலே தூமம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாதகமான தர்க்கம். இப்ப இங்க என்ன சொல்லிட்டாருன்னா கேட்கிறவன் சொரூப மாத்திரத்தை தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரச்சனை பண்ணியிருக்கான் கஷ்சந்திரஹா, அப்படி இருக்கிறதுக்கு நீயே அதிகப்படியா சொல்லணும், அதனால தன் மாத்திரத்தை தான் உத்தரம் சொல்லி ஆகணும் பிரகிருஷ்ட பிரகாஷ சந்திரஹா, இதுதான் எனக்கு வந்து அனுகூல தர்க்கம் அனுகூல தர்க்கமோ விபக்ஷ பாதக தர்க்கமோ ரெண்டும் ஒண்ணுதான். உக்தத்வா இதை சொல்லியாச்சு. நனு இது வேற இம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டார். சத்யாதி வாக்கே சத்து விசேஷனம் விசேஷணேஷு சஸ்துதிக விதிவாக்கே பிராசஸ்தியே இவ விசேஷணார்த்தேபி ரத்தபட்டநியாயின ஆகாங்க்ஷா உத்தாபனீயா. உக்தம் ஹி ஆகாங்க்ஷணீய அபாவே ஆகாங்க்ஷாயாக அபாவா இதி ஹே. ரத்தபட்டநியாயம்னு ஒரு நியாயம், பட்டோ பவதி அப்படி சொன்னா இந்த வாக்கியம் நமக்கு பூர்ணமா ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. ரெண்டே பதம் போதும் நமக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்கறது. ஆனா ஒருத்த சொன்னா ரத்தப்பட்டோ பவதி இப்படி சொன்னான். இந்த வாக்கியத்திலையும் பட்டோபவதி இருக்கா இல்லையா? பட்டோபவதிக்கு அப்புறம் ரத்தகாங்கிறது திருப்பி சேர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்க ஒரு ஆகாங்கை கலப்போம். கீதிரிஷப்பட்டோபவதி ரத்தப்பட்டோபவதி. இந்த காவியம் சொல்லிக் கொடுக்கற காலத்துல ஆரம்பத்துல முதல்ல கிரியாபதத்தையும் கர்த்திருபதத்தையும் கண்டுபிடிக்க சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சு இதுதான் கிரியாபதம் இதுதான் கர்த்திருபதம் ஆச்சுன்னா அதை ரெண்டையும் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்கி உள்ள பதங்கள் எல்லாம் அவனுக்கு ஆகாங்கையை கலப்பி விட்டு கலப்பி விட்டு சேர்த்து விடணும். கீதிரிஷா ராஜா கச்சதி அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு ஒரு விசேஷனம் அங்க இருக்கிறது. எத்தனை விசேஷம் இதுதான் ரத்தப்பட்டன்யாயம். பட்டோபவதி சொன்னா போறோம், ரத்தப்பட்டோபவதின்னு சொல்லியிருக்கே அப்பன்னா கீதிரிஷப்பட்டகா அப்படிங்கிற கேள்விக்கு ரத்தப்பட்டகான்னு பதில் வரணும். அதுக்காக அந்த ரத்தகாங்கிறது எடுத்துக்கிறது. அதனால ஆகாங்கைய உண்டு பண்ணி அந்த விசேஷணத்தை அதுல அன்வயம் பண்றதுன்னு பொதுவா இருந்துட்டு இருக்கு. இந்த நியாயத்தை மனசுல வச்சுட்டான். ஆனா திருஷ்டாந்தம் அது இல்லை, வேற ஒரு திருஷ்டாந்தம் மீமாம்சையில இருந்து பிடிச்சி வைத்தான். மீமாம்சையில என்னன்னு கேட்டா விதி அர்த்தவாதம்னு ரெண்டு பாடம். விதி வந்து ஒரு ஒரு கர்மாவை எதையோ ஒண்ணு விதிக்கிறது விதிக்கும். அதுக்கு பக்கத்துல அர்த்தவாதம் என்ன பண்ணும், அந்த விதேயத்தை ஸ்துதி பண்ணும். எதுக்காக ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த விதிக்கு விதேய விஷயத்துல புருஷனுடைய பிரவிற்த்தியை உண்டு பண்றதுக்கு இந்த ஸ்துதி வந்து சகாயமாக இருக்கு. இந்த விசேஷமா ரொம்ப பிரசஸ்தம் அப்படின்னு வர்ணனி செய்தி சொல்றத காட்டிலும் செஞ்சா இவ்வளவு விசேஷமானதுன்னு அதை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி விட்டால் பிரவிற்த்தியை உண்டு பண்றது சுலபம், ருச்சியை உண்டு பண்ணி கொடுத்துருவோம். அதனால விதிஸ்தலத்துல எப்பவுமே அந்த விதேயத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அர்த்தவாதங்கிறது தேவைப்படும் அந்த விதி வாக்கியத்துல. ஆனால் வேதத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா சில இடத்துல விதியும் அர்த்தவாதமும் நல்லா இருக்கு, சில இடத்துல வெறும் விதி மாத்திரம் இருக்கும் அர்த்தவாதமே இருக்காது, அப்படி கூட சில விதிகள் உண்டு. அப்ப அந்த மாதிரி இடத்துல அது என்ன பண்ணும், விதி எப்படி பிரவர்த்தி பண்ணி வைக்கும்? கபிஞ்சலா நாரபேதான்னு உதாரணம் சொல்ற, இதுக்கு ஒண்ணும் அர்த்தவாதமே இல்லையா, இது வெறும் கபிஞ்சலா நாரபேதான்னு சொல்லிட்டு போயிருக்கு, அதுக்கு ஒண்ணும் அர்த்தவாதம் காணும். அப்ப எப்படி பிரவர்த்தி வரும் அப்படின்னு கேட்டா அந்த விதி தானே அந்த பிராசஸ்தியத்தையும் போதிச்சு விடுவோம். விதியுடைய சக்தி இருக்கே அபாரமான சக்தி, அது வந்து ஒரே விதி உற்பத்தி விதி விநியோக விதி பிரயோக விதி அதிகார விதி எல்லா விதியும் ஒரே வாக்கியம் பண்ணிட முடியும். ஆனால் பல வாக்கியங்கள் இருக்கும்போது ஆளுக்கு பங்கு போட்டு நீ இதை பண்ணு நான் அதை பண்ணுன்னு சொல்லி பிரிச்சுக்கிறா, இது உற்பத்தி விதி இது விநியோக விதி பிரயோக விதி, எல்லா வாக்கியத்துக்கும் ஒரு சார்த்தக்கியம் கொடுக்கணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அர்த்தவாதத்துக்கு வேலை கொடுத்துருக்கு, நீ வந்து நான் எதை விதிக்கிறேனோ அதை நீ பிரசம்சதா சொல்லு ராஜஸ்தன் ஸ்துதி பண்ணு அப்படின்னு அந்த ஸ்துதி உபயோகப்படுறது. ஒரு சமயம் அந்த அர்த்தவாதம்னு ஒன்று இல்லாட்டா விதிக்கு ஒரு குறவும் கிடையாது, விதியே அதுக்கு பிராசஸ்தியத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த விதி வேதம் விதிக்கிறதுனாலே ரொம்ப உசத்தி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அது விதிக்கிறதுனாலே உசத்தின்னு நாம் தெரிஞ்சு விடலாம் இல்லையா. அதனால அர்த்தவாதம் இருந்தா அர்த்தவாதத்திலேருந்து அதனுடைய பிராசஸ்தியம் தெரிஞ்சுக்கப்படுறது, இல்லாட்டா அந்த விதியே அதனுடைய பிராசஸ்தியத்தை போதிக்கணும்னு அப்படி ஒரு இது இருக்கு. இல்ல அதாவது விதி ஸ்தலத்துல அர்த்தவாதமும் படிச்சு இருந்ததுன்னா அப்ப வந்து விதி அந்த வேலையை தான் எடுத்துக்காது, அர்த்தவாதத்துக்கிட்ட விட்டுடும். நீத்தியா சொல்றது சொல்ற வேலை அந்த அர்த்தவாதத்துடைய வேலை. அர்த்தவாதம் இல்லாம விதிவாக்கியம் மாத்திரம் அங்க இருந்ததுன்னா அப்ப என்ன பண்றது, அந்த வேலையும் சேர்த்து தானே பண்ணுறது பிராசஸ்தியத்தையும் இதுவே போதி. அதாவது பக்கத்துல இன்னொருத்தர் இருந்தா அவளுக்கும் வேலையை பங்கு போட்டு கொடுத்துடுறது, சரியா? ஒத்துரு இல்லைன்னா தானே எல்லாம் பண்ணுறதுதான், எல்லாம் பண்ணும். அந்த ஒரே வார்த்தையும் எல்லாத்தையும் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கு. சரி, இதை இதை இவர் எப்படி சொன்னார்னா, சஸ்துதிக விதி வாக்கே பிராசஸ்தியே இவா. சஸ்துதிக விதி வாக்கு, ஸ்துதி இருக்கக்கூடிய அர்த்தவாதத்தோடு சேர்ந்த விதி வாக்கு, இல்லாத விதி வாக்கு தானே பண்ணும். இப்ப சஸ்துதிக விதி வாக்கு எனக்கு எங்க வந்து உபயோகப்படுறது? இதை திருஷ்டாந்தமா வச்சுடுங்க. தார்ஷ்டாந்திகம் என்னன்னா உத்தர வாக்கு. உத்தர வாக்கியத்துல பிரகிருஷ்ட பிரகாஷா சந்திரஹான்னு ரெண்டு பதம் இருக்கு இல்லையா, விசேஷ போதக பதமும் இருக்கு, விசேஷணத்தை சொல்லக்கூடிய பதமும் இருக்கு. இப்போ விசேஷண போதக பதமே இல்லாமல் ஒரு பதம் இருந்ததுன்னா அப்போ தன்மாத்திர பரம். விசேஷணத்தை போதனம் பண்றதுக்கு ஒரு பதம் இருக்கும்போது நாம அந்த ரத்தப்பட்ட நியாயின எல்லாத்தையும் சேர்த்து அது மேல வச்சாமா, அந்த விசேஷணமும் ஒரு அர்த்தத்தை போதிக்கிறது, விசேஷம் இன்னொரு அர்த்தத்தை போதிக்கிறதுன்னு பிரித்து கொடுக்கறது தானே நியாயம் இல்லையா? அப்ப இந்த வாக்கியம் உத்தர வாக்கியம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா பிரகிருஷ்ட பிரகாஷா சந்திரஹான்னு ரெண்டு பதம் கொண்டதாக இருக்கு. அப்ப சந்திரஹாங்கிற சப்தம் ஸ்வரூபத்தை போதிக்கிறது, பிரகிருஷ்ட பிரகாஷாங்கிறது அந்த சந்திரன் எப்பேறுபட்டது அப்படிங்கிறத விசேஷத்தை போதிக்கிறது, அப்படி சொல்றது தானே நியாயம். இது ரத்தப்பட்ட நியாயத்துக்கும் அனுகூலம். ஏன்னா ரத்தகான ஒரு விசேஷனம் போட்டா அதை விட்டு கொடுக்காமல் கீதரிகப்படோபவதி அப்படின்னு கேட்டா ரத்தப்படோபவதின்னு சேர்த்து விட்டுக்கிறோம். அந்த மாதிரி பிரகிருஷ்ட பிரகாஷந்திரஹால சந்திரஹா இதுவே சந்திர சுரூபத்துக்கு போறோம். ஆனா பிரகிருஷ்ட பிரகாஷா கீதரிகந்திரஹா அப்படின்னு கேட்டு பிரகிருஷ்ட பிரகாஷா அப்படின்னு ஒரு விசேஷத்தை போதிக்கிறது. இது இந்த அம்சம் வந்து சஸ்துதிக விதி வாக்கியம் போல இருக்க, அர்த்தவாதத்தோடு சேர்ந்த விதி வாக்கியம் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு விரிவாக்கியமே எல்லாத்தையும் போதிச்சுட்டு பேசாமல் இருக்குங்கிறது இல்லை, அர்த்தவாதமும் தன்னுடைய வேலையை செய்கிறது. அதே மாதிரி இந்த வாக்கியத்தில் உள்ள விசேஷண போதகமான பதம் தன்னுடைய அர்த்தத்தை அவசியம் போதிக்கும். போதிச்சா என்ன? போதிச்சா அகண்ட அர்த்தத்தும் போச்சு. இந்த வாக்கியத்தில் வெறும் சந்திர மாத்திரம்தான் போதத்துக்கு விஷயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரே அது போச்சு. ஏன்னா விசேஷனம் விசேஷம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இதைத்தான் சொல்றேன். நானும் சத்தியாதி வாக்கியே, இது தார்ஷ்டாந்திகம் பிரகிருஷ்ட பிரகாஷா கூட இல்லை, சத்தியாதி வாக்கியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ரத்தப்படோபோதி மாதிரி சத்தியம் பிரம்மான்னு சொன்னாலே நமக்கு போரும், அதுக்கு மேல ஒண்ணு வேண்டியதில்லை. இருந்தாலும் ஞானம் அனந்தம் அப்படின்னு இருக்கும்போது புனஸ்கீதிருஷம் பிரம்மா புனஸ்கீதிருஷம் பிரம்மான்னு கேட்டு கேட்டு ஒவ்வொரு விசேஷணத்துல அதுல கேட்கும். சஸ்துதிக சத்தியாதி வாக்கிய சத்து விசேஷணேஷு, அந்த வாக்கியத்துல பிரம்மாங்கிறது விசேஷ பதம், சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது விசேஷண பதம். இது இருக்கு, இருக்கிற காரணத்தினாலே சஸ்துதிக விதி வாக்கிய பிராசஸ்தியே இவ விசேஷணார்த்தேபி ரத்தபட்டநியாயின ஆகாங்ஷா உத்தாபனீயா. விதி வாக்கியத்துக்கு ஆகாங்ஷையை உத்தாபனம் பண்றோம், அர்த்தவாத வாக்கியம் இருந்து கொடுத்துனா. அத போல இங்க விசேஷணங்கள் இருக்கிறதுனால அந்த விசேஷண விஷயத்துல ஆகாங்கைய உண்டாக்கிக்கணும். ரத்தப்பட்டம் நியாயின ரத்தப்பட்டோபோதிசனம் வரும். இதை வந்து அவ சொல்லிருக்கா, உத்தம் ஹி ஆகாங்கிய அபாவே ஆகாங்கஷாயாக அபாவா. ஆகாங்கிக்க வேண்டிய விஷயம் பக்கத்துல இருந்ததுன்னா அப்ப ஆகாங்கை இல்லாம போகாது, ஆகாங்கைய உத்தாபனம் பண்ணிக்க வேண்டியது. ஆகாங்கம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா போனா போடும். அதனால ஆகாங்க நியம் இருக்கும்போது ஆகாங்க இல்லாம போகவே போகாது. சத்தியாதி வாக்கியே விசேஷணே சத்தியபி ந தத்கோச்சர ஆகாங்கா கல்பனம். முதல்ல பிரதிஜம் பண்ண, விசேஷணம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், மூணு விசேஷணம் இருக்கு, ஆனா அந்த விஷயத்துல ஆகாங்கே இல்லை, ஆகாங்கையை நான் கல்பிக்க மாட்டேன். பிரகிருஷ்ட பிரகாஷ சந்திரஹா இத்தியத்ர விசேஷனே சத்தியபி கஷ்சந்திரஹா இது ஸ்வரூப மாத்திர ஆகாங்கா தர்சனாத். இங்க பாருங்க, பிரகிருஷ்ட பிரகாஷ சந்திரஹா அப்படிங்கிற வாக்கியத்துல பிரகிருஷ்ட பிரகாஷகாங்கிற ஒரு விசேஷனம் போடாமல் வெறும் சந்திரஹா அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு அர்த்தம் புரியுமா? கஷ்சந்திரஹா அப்படின்னு கேள்வி, சந்திரஹான்னு பதில், இது ஆகுமா அர்த்தம் புரியுமா? புரியாதுல்ல. அதாவது ஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்கு இந்த சப்தம் போதுமானதா இருந்தால் அப்ப நீங்க விசேஷணத்தை போதிக்கிறதுக்காக பிரகஷ்ட பிரகாசந்திரகா வந்ததுன்னு சொல்லணும். பட்டோ பவதீன்னு சொன்னாலே எனக்கு அர்த்தபோதம் வந்துடுத்து. அதுக்கப்புறம் ரத்தகான்னு எதுக்காகன்னு கேட்டா புனஸ் கீதிரிசப்பட்டகா போதின்னு கேள்வி கேட்டுன்னு அதை சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லாமல் பிரகஷ்ட பிரகாசந்திரகால வெறும் சந்திரகான்னு சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல, கேட்டவனுக்கு புரியாது, சாப்பிட்டு போகும் வராது. அப்ப இந்த ரெண்டு சப்தமும் உச்சாரணம் பண்ணினாத்தான் அவனுக்கு விவக்சிதமான அர்த்தம் கிடைக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறது? இது ரத்தப்பட்ட நியாயத்தினுடைய விஷயம் இல்லை. ரத்தப்பட்ட நியாயம் எப்போ அந்த ஒரு விசேஷணம் இல்லாமலே இவனுக்கு தேவையான வாக்கியார்த்த போதம் உண்டாகிறது, அதுக்கு மேல இருக்கிற விசேஷணத்தை சேர்த்து விடுறதுக்கு ஆகாங்கோத்தாபனம், இதுதான் ரத்தப்பட்ட நியாயம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன்? இவனுடைய விவக்ஷிதார்த்த போதம் அந்த விசேஷணம் இல்லாமல் கிடைக்கல. விசேஷணார்த்தத்துல தாத்பரியமும் இல்லை. ஏன்? அந்த விசேஷண அம்சம் இவனுக்கு ஏற்கனவே தெரிகிறது. பிரகிருஷ்ட பிரகாசம் கண்ணால பார்க்கும் போது சந்திரனுக்கும் மற்ற நட்சத்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமலா போறது? பார்த்தாலே பிரத்யட்சமா இருக்கு, இதுதான் பெரிசா. அப்படி தெரியலேன்னு வச்சுங்களேன், பிரகிருஷ்ட பிரகாச சொன்னா கூட தெரியாது. இவனுக்கு அந்த மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் இந்த சந்திரனிடத்துல அதிகமா பிரகாசம் இருக்குங்கிற அம்சம் தெரியலேன்னு சொன்னா இவன் சொன்னா மாத்திரம் எப்படி தெரியும் பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹான? அதனால இவனுக்கு வந்து பிரகிருஷ்ட பிரகாசா ஒண்ணு தெரியறது, ஆனா அது சந்திரன்னு தெரியலே அப்படின்னுதான் வச்சிருச்சு. அவ்வளவுதான் தெரியல. அப்ப சந்திரஸ்வரூபம் தெரியாத கச்சந்திரஹான்னு கேட்கிறவனுக்கு பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹாங்கிறத பிரகிருஷ்ட பிரகாசகான்னு அனுவாதம் பண்ணி இப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கே பிரகிருஷ்ட பிரகாசமா ஒரு வஸ்து அதுதான் சந்திரன் அப்படின்னு அதுல சந்திரஸ்வரூபம் மாத்திரம் போதிக்கணும். இதுதான் இதுக்கு இந்த விசேஷணம் போட்டாதான் முடியும். அப்போ அதே மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மால வரணும். இப்ப என்னாச்சு? ஸ்வரூப மாத்திர புகுத்தைக்காக எப்படி ரெண்டு விசேஷணம் போடப்பட்டதோ அதே மாதிரி இங்க பிரம்மம்னா என்ன? நீங்க பிரம்மம்னு புதுசா பதப்பிரயோகம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, லோகத்துல பிரம்மங்கிறது ஒன்றும் பிரசித்தம் இல்லை. அப்படி இருக்கிறச்ச இந்த பிரம்ம சப்தார்த்தம் என்னன்னு கேட்கறதுக்கு சொல்றச்ச விசேஷணத்துக்காக இது இல்லை. இது வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்காக தான் சொன்னது. இதை விட நல்ல சுலகமா புரியற மாதிரி உதாரணம் சொல்றேன். தேவதத்தா யாருன்னு கேக்குறான். கஹா தேவதத்தா, தேவத்தர் இருக்கா? அவ்வளவுதான் தெரியும், ஆனா யாருன்னு தெரியாது. அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறதுல இது யாரு தேவதத்தன்னு தெரியாது. அப்ப இங்கேருந்து இருக்கும்போது ஒருத்தர் சொல்லி கொடுக்குறார், இந்த சத்ரி குண்டலி வாசஸ்வி தேவதத்தா. இதுல சத்ரி குண்டலி கையில கூட இருக்கு, நல்ல வேஷ்டி, வாசஸ்வி குண்டலம் இருக்கு, காதல குண்டலம் இருக்கு அவர்தான் அப்படின்னு சொன்னாங்க. இத மூணு சொல்லணுமா? அவரை வச்சு விசேஷணத்துக்காக சொல்லப்பட்டது இது. ஏதாவது ஒண்ணு சொன்னா போறாதான்னா ஒண்ணு இன்னொருத்தனும் இருக்கு, இன்னொருத்தனும் இருக்கு, ரெண்டு பேர்ட்ட இருக்கு, ரெண்டு பேர் குண்டலம் இருக்கு, அந்த மாதிரி வித்தியாசப்படுறது. அதுக்கு இப்படி சொன்னாதான் சரியா வரும். மூணு விசேஷணம் போட்டான் இல்லையா, வெறும் குண்டலின்னு சொன்னா அந்த இன்னொருத்தர் கூட இருக்காரு அப்படி. அதனால ஒருத்தர் மாத்திரம் இந்த மூணு விசேஷணத்தோட சேர்ந்து இருந்தால் அப்ப அப்பேற்ப அவ்வளவு சப்தங்களை போட்டு அவர் அடையாளம் காமிக்கிறதுக்காக இதை சொல்றோம். இது லட்ச லட்சம் பாவம் மாதிரி விசேஷணம் இல்லை. அவரை மாத்திரம் மற்றதுல இருந்து பிரித்து காமிக்கிறதுக்காக பல சப்தங்கள் பிரயோகம் பண்ணும்படியாக இருக்கு. ஆனா அவ்வளவு சப்தத்தை பிரயோகம் பண்ணினத்துடைய தாற்பயம் என்ன? குண்டலத்திலேயோ வாச வஸ்திரத்திலேயோ இல்லை, அந்த தேவதத்து ஸ்வரூபம் போதிக்கிறதுல தான் இல்லையா. அப்ப சத்ரி குண்டலி வாசஸ்வி தேவதத்தான் மூணு பேர் மூணு சப்தம் விசேஷணம் போட்டாரேன்னு கேட்டா இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு ரத்தப்பட்ட நியாயனே இல்ல. தேவதத்தா குண்டலி கிதிரிஷா தேவதத்தா புனஸ்தரம்பூதா இல்ல, அந்த அந்த ஆகாங்கிற்காக இல்ல. அப்படி சொன்னாதான் அவனுக்கு சரியா அந்த கரெக்டா அந்த வஸ்துவை அவனால பிடிக்க முடியும். அதனாலே எந்த மாதிரி
சொல்றேன்?
அப்ப வரலாம். அதுல கல்பத்திற்கார இன்னும் ஒண்ணு சொல்லிருக்க, அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பவும் அந்த வாக்கியம் ஒருத்தனுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சிருந்தாதான் விசேஷணத்தை ஏற்றும். விசேஷ ஸ்வரூபம் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அப்ப வந்து அதுக்கு மேல நீங்க போடுறது ஒவ்வொன்னா அவருடைய விசேஷம் ஏத்தலாம், எத்தனை விசேஷனம் வேணாலும் ஏத்தலாம். முதல்ல ஸ்வரூபமே தெரியாதவனுக்கு ஸ்வரூபத்தை போதிக்கிறது தான் பிரதம காரியம், முதல் காரியம். அது பரோட்சமோ அபரோட்சமோ அதீதமோ ஏதோ, அதுக்கப்புறம் நீங்க விசேஷணத்தை சேர்க்கணும். சேர்த்தேன்னா சரி, ஸ்வரூபத்தை தெரியப்படுத்திட்டும். ஸ்வரூபமே எதுன்னு கேட்கறதே நீங்க வரிச்சா விசேஷனம் போட்டு வச்சேன்னு வச்சுக்கலேன், அவனால புரிஞ்சு முடியாது. அதனால முதல்ல அதான் பிரமிதேத ஏதஸ்மின் வாக்கிய பரியவசானா என்ன விசேஷண பரதா, அதனால அகண்டார்த்தத்துவம் இல்லையேன்னு கல்பதுர்காரி சொன்னார். அதான் இப்ப ஒண்ணும் இல்லை, ராமர்னா யாருன்னு ஒருத்தருக்கு தெரியாது, புரிய வைக்கணும். அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சுட்டு தானே நம்ம புரிய வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தார், அவர் ஒரு கதை மாதிரி சொன்னா கூட ஒரு நாலஞ்சு வாக்கியம் சொன்னாலும் அந்த நாலஞ்சு வாக்கியமும் சேர்த்து அவருக்கு முதல்ல ஒரு 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 வெற்றியை பத்தி தான் பரிச்சயத்தை ஏற்படுத்துறது, புரிய வைக்கிறது. எதுத்தா போல இருக்கணுங்கிறதே அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நீ அவரை பத்தி விசேஷமா குணங்கள்லாம் சொல்லிட்டு வந்தாக்க எல்லாம் ஏறும். முதல்ல விசேஷ ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். அதனால அது பரோட்சம் அபரோக்ஷம் அதீதம் அநாகதம் வர்த்தமானமே இல்லை. அந்த விசேஷாம்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப நீங்க வந்து அது மேல உள்ள விசேஷங்களை தெரிவிக்கிறதுக்காக ஒவ்வொரு விசேஷமா அறியப்படியா போடுறோம். அது என்னது அப்படின்னு கேட்டு வரும்போது, அது ஸ்வரூபம் என்னன்னு கேட்கும்போது, நீங்க எத்தனை போட்டாலும் அந்த ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் உபயோகப்படணுமே தவிர அந்த அந்த விசேஷணங்கள் அதோட விசேஷத்தை தெரிவிக்கிறதுக்காக இல்லை அப்படின்னு ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கா. ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மானம் ஒண்ணு இருக்கு, இதுக்கு மேல ஒண்ணும் தேவைப்படாது. இந்த அஞ்சு வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கா, ஆனந்தாதே பிரதான. இது இருந்துட்டுனா போறோம், இப்படி புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்வரூபத்தை, இப்படி புரிஞ்சுக்கணுக்காக. அதாவது நம்ம வந்து சைதன்ய ஸ்வரூபமாக பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அது ஒரு ஜடப்பொருள் இல்லை. இதை தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு தியானம்னு வேணும் இல்லையா. அதே சமயத்துல இப்ப பார்க்கிற உலகம் இருக்கே அந்த மாதிரி இது பிராதிபாசிகம் இல்லை, இது ஒரு திரிகால அபாத்தியமான சத்தியம்னு தெரிவிக்கிறதுக்கு சத்தியம்ங்கிறது தேவைப்படுறது. நாம பார்க்கிற வஸ்துல சிலதெல்லாம் சத்தியம்னு நினைக்கிறோம், தியானம்னு நினைக்கிறோம், ஆனா அது எல்லாமாக இல்லையே, அது சர்வாத்மகமாக இல்லையே. அதாவது திரிவித பரிச்சேத சூன்யமாக அது இல்லை. ஆனால் திரிவித பரிச்சேதத்துல ரெண்டு பரிச்சேதம் இல்லாதபடியும் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியறது. ஆனா மூணு பரிச்சேதம் இல்லாததாக வஸ்துவை நம்மளால இந்த உலகத்துல பார்க்க முடியல, இதுவரை பார்த்ததில்லை. அப்ப இந்த பிரம்மம் அப்படி இருக்குன்னு தெரிவிக்கணும். ஒரு பரிச்சேதம் இருந்தாலும் அது பிரம்மம்னு ஆயிடும், நான் பிரம்மம்னு இருக்க முடியாது. அதனால நான் பிரம்மம்னு ஆகணும்னு சொன்னா மூணு பரிச்சேதமும் இல்லாத போனாத்தான் முடியும். அதுக்காக அனந்தம்னு சொல்லணும் இல்லையா. ஆத்மானு சொல்றதும் கிட்டத்தட்ட இதுக்காகவே தான், அனாத்மாவாக அது பிரம்மம்னு நினைச்சுட்டானா என்னமன்றது. ஆனந்தம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இவ்வளவு வந்தாச்சுன்னா இதுல பிரம்ம விஷயத்துல என்னென்ன பிராந்தி வர முடியுமோ அந்த பிராந்தி எல்லாம் விளக்கி இதுதான் பிரம்மம்னு அந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விசேஷணங்கள் உபயோகப்படுறது. இதுக்காக அதுல சத்தியத்துவ விசிஷ்டம் ஜானத்துவ விசிஷ்டம்னு ஒவ்வொரு விசேஷனமும் அதுல ஏற்றினதாக அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு விசேஷத்தை போட்டு ஒரு ராஜாக்கு பெரிய விருதா வழிபடுற மாதிரி அந்த பிரம்மத்துக்கு அப்படி இல்லை. அந்த ஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்கு அதுல என்னென்ன பிராந்தி வர முடியும், தவறான தியானம் வருங்கிறத பார்த்து அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இவ்வளவு தெரிஞ்சுண்டா போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதுதான் இங்க விஷயம். அங்க தைத்திரிய பாஷ்யத்துல இதே மாதிரி ஒரு விசாரம் பண்ணியிருக்காரு, லக்ஷணார்த்தானின்னு இல்லையா. விசேஷ நீலமுற்பலம் மாதிரி இல்லை, லக்ஷணார்த்தம் தான் இந்த விசேஷங்கள் அப்படின்னு பாஷ்யத்திலையும் இருக்கு. பாஷ்யத்திலையும் இந்த விஷயம் இருக்கு, வார்த்தகத்திலையும் இருக்கு, தத்திரி வார்த்தகத்துல. இது வந்து மத்த இடத்துல வியாவர்த்திகா சொல்லுவோம், நீலம் உற்பலம்னு இருக்கா சொல்லணும். நீலம்னு வெறும் உற்பலம் சொன்னா நூறு தினசா உற்பலமும் இருக்கே, அதை வியாபத்தி பண்றதுக்காக நீலம் உற்பலம்னு சொல்லணும். அந்த மாதிரி சத்தியம் பிரம்மான்னு சொல்றச்சே, எதுக்கு சத்தியம் பிரம்மான் சொல்லணும்? அசத்தியம் பிரம்மான்னு ஒரு பிரம்மத்திலேயே வியாபத்தி பண்றதுக்காக இல்லை, அப்படி ஒரு பிரம்மம் கிடையாது. அதனால சத்தியம் பிரம்மங்கிறது அது ஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுக்காக, பிராந்தி நிவாரணம் பண்றதுக்காக தானே தவிர பிரம்மம் ரெண்டு தினது சத்தியம்னு ஒண்ணு அசத்தியம் அந்த மாதிரி இல்லை. அது தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்க. ஆகாங்கா தர்ஷா நச்ச தத்ராபி தற்கல்பனம் தத்ராபின்னு சொன்னாக்க அந்த பிரகிருஷ்ட பிரகாசகாங்கிற வாக்கியத்துல அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பார் நாங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கோம் அங்கேயும் வந்து ஒரு சொரூபாதிரிகமா ஆகாங்க வரும் சொன்னா அதெல்லாம் வராது முதல்ல சொரூபம் தெரியட்டான் அதுக்கப்புறம் தான் ஆகாங்க வரும் தத் கல்பனம் வினாபி வியாவிருத்தி போத மாத்திரேனைவ தத் சார்த்தகத்துவ உபபத்தே சந்திரனை நட்சத்திரத்திலேருந்து பிரித்து இதுதான் சந்திரன் சொரூபத்தை காண்பிக்கிறதுக்கு பிரகிருஷ்ட பிரகாச சந்திரகம் சொல்ல வேண்டியிருக்கு அதுதான் உண்மை அதனால அங்க ஒன்றும் விசேஷண தாத்பரியங்கள்லாம் இல்லை வியாவிருத்தி விசேஷ
போதே
அப்ப அப்ப நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அங்க எழுத்தாப்புல இருக்கும் போது அங்க என்னன்னு பார்த்துதான் சொல்லணும் இவன் பார்க்கக்கூடிய நிலைமையில இருந்தான்னா சந்திரனை பார்க்கிற நிலைமையில அப்ப நான் வந்து பிரகஷ்ட பிரகாச சந்திரகான்னு சொல்லுவேன் சந்திரனே ரொம்ப சூக்ஷமா இருக்கு தித்தியா சந்திரன் வச்சுண்டேன்னு வச்சுங்களேன் அப்ப பிரகிருஷ்ட பிரகாச சந்திரன் மாட்டான் சாகா சந்திரகான்னு சொல்லுவேன் சாகாயான் சந்திரகா மாத்தி சொல்லலாம் ஒரே மாதிரி சொல்ல சொல்ல முடியாது அது அப்ப உத்தரம் மாறும் சாகா சந்திரன் என்ன சொல்றாளோ அந்த மாதிரி அப்பவும் அகண்டா இருக்கும் தான் சாக சேராது சாகைய சந்திரன்ல சேர்க்க முடியாது இப்ப நல்ல பௌர்ணமி சந்திரனையும் பார்த்துட்டு இருக்கான் அந்த சமயத்துல சந்திரன் என்ன தெரியும்னு தெரியாம முடிச்சான்னு வச்சுங்களேன் அப்ப பிரகிருஷ்ட பிரகாச சந்திரகான உத்தரம் இப்ப
இவ்வளவு
குழந்தைகளுக்கு காமிக்கணும்னா அப்படிதானே காமிக்கணும் சின்ன குழந்தைகள் மேல பாக்குறது எது சந்திரன் 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 சொல்லுவேன் எது சந்திரன் கேட்கலாமா அது அப்படி இருக்கிறதுக்கு அது சொல்லி கொடுக்கறதுக்கா வியாவிருத்தி விசேஷ போதச்ச விசேஷண பரத்துவ அபாவேபி தத்வாரகஸ்வரூப மாத்திர ஞான மாத்திரேனைவ உபபத்தியதே இது ஒரு அம்சம் இருக்கு இதுல என்னன்னா அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிற இடத்துல சத்தியம்னு சொன்னதுனாலே பிரம்மமும் ஒரு மற்ற பதார்த்தம் மாதிரி வியாபாரிகமா இருக்குமோ அப்படிங்கிற பிராந்தி நிவர்த்தியா இருக்கு ஞானம்னு சொன்னதுனாலே அது ஒரு ஜடம் இல்லைங்கிறது ஜடமாக இருக்குங்கிற பிராந்தி நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரா இல்லையா இதெல்லாம் வரத்துக்கு அந்த விசேஷனம் அந்த பிரம்மத்துல இருக்குன்னு சொன்னாத்தானே முடியும் பிரம்மம் சத்தியமானது அப்படின்னு சொன்னாத்தானே பொய் இல்லைன்னு தெரியும் பிரம்மம் சைதன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னாத்தானே அது ஜடம் இல்லைங்கிறது தெரியும் நீங்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அகண்டார்த்தம்னு சொல்லி பிரம்மம் மாத்திரம்தான் அந்த சாப்பிட்டு போதற்கு விஷயம்னு சொன்னேலானால் பிரம்மம்னு சொன்ன மாதிரிதான் வெறும் பிரம்மன் சப்தத்தினால என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் இந்த வாக்கியத்தினாலையும் சொல்லப்பட்டதுன்னு அர்த்தமாயிடு அப்படிதானே ஆகும் அப்படி சொன்னா இந்த பிராந்தி எல்லாம் நிவர்த்தி ஆகுமா ஆகாது ஆகாது அப்பனா என்ன சொல்லணும் அது சத்தியமாக இருக்கு தியானமாக இருக்கு அனந்தமா இருக்கு ஆனந்தமா இருக்குன்னு அதுல எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து சொன்னாத்தானே உங்களுக்கு பிராந்தி நிவர்த்தி வரும் வெறும் பிரம்மம்னு சொல்றதுக்கும் அகண்டார்த்தம் சொல்றதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டான்னு கேட்கிறேன் வெறும் பிரம்மச்சன்னா இந்த பிராந்தி நிவர்த்தி ஆகாது இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற கேள்வி நல்ல கேள்விதான் இந்த வாக்கியத்துல நாங்க முதல்ல துவாரீபூதமாக ஒரு போதத்தை சொல்லுவோம் துவாரபூதமான போதம் அப்புறம் அகண்டார்த்தம் சொல்லுவோம் எப்பவுமே அகண்டார்த்தம் சொல்ற இடத்துல வாக்கியத்திலேருந்து ஒரு விசிஷ்டார்த்த போதம் வந்து அப்புறம் அகண்டார்த்தம் முதல்லயே வாக்கியத்தை பார்த்த உடனே நமக்கு வந்து அகண்டார்த்த போதம் வராதான் ஒரு கிரமம் சொல்லி கொடுத்திருக்கார் சாமானாதிகரண்யம் அத்திர பவதி பிராதம்யபாத் அன்பயா பச்சாதேவ விசேஷணேதரதையா பச்சாத் விரோதோத்பவா உற்பன்னேச்ச விரோத ஏகரசகே வஸ்துன்யகண்டாத்மதீஹி சர்வைரேவ ததஃபதைஹி அயமிஹ ஜேயக்ரமஸ்தூரிஹி சங்கே விசாரி கிரகத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன் அதாவது முதல்ல பதங்களை பார்ப்போம் பதஜானம் வரும் பதார்த்தோபஸ்தி வரும் அந்த பதங்கள்லாம் சமான விசத்தமா இருக்கிறதுக்கு ஒரே வஸ்துவை தான் சொல்றது அப்படின்னு தெரியும் ஒரே வஸ்துவை தெரிஞ்சு சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படி சரியா வரலையேன்னு நமக்கு அப்புறம் விரோதம் வருமா இது இது மகா வாக்கியத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகம் வந்திருக்கு இதே மாதிரிதான் எல்லாத்திலையும் அது என்ன தொங்குறது ஜீவனை சொல்றது, தத்துங்கிறது ஈஸ்வரனை சொல்றது, ரெண்டும் எப்படி ஒன்றாகும் அப்படின்னு அங்கே ஒரு விரோதம் வரும். விரோத ஸ்புரணம், விரோதம் வராது, விரோத ஸ்புரணம் ஏற்படும். விரோத ஸ்புரணம் வந்த உடனே நாம் அதை உடனே அதை சரிப்படுத்துறதுக்காக அந்த இந்த எது விருத்தமாக இருக்கோ அந்த விசேஷணாம்சத்தெல்லாம் எரிஞ்சிடும், தூக்கி எறிஞ்சிடுவோம், வேண்டாம்னு தள்ளிடுவோம். தள்ளிட்டோன்னா என்ன இருக்கும், ஒரே ஸ்வரூபம் மாத்திரம் நிற்கும், தன்மாத்திர விஷயத்தை போதும் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த விரோத ஸ்புரணங்கள்லாம் வந்தது பாருங்க, அப்போ சாப்த போதம் இல்லாமல் விரோத ஸ்புரணம் வருமா? சாப்த போதம் இல்லாமல் வராது. அதனால அந்த வாக்கியத்திலேருந்து யசாஸ்கிருதமாக ஒரு சாப்த போதம் ஏற்பட்டது, அதை வந்து விசிஷ்டம். அதாவது ஜீவனேதான் பிரம்மம் அப்படின்னு சாப்த போதம் ஏற்பட்டது முதல்ல. ஜீவனே பிரம்மம், ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணா, அது எப்படி முடியும் சரியா வராதுன்னு அப்புறம் பார்க்கறதுக்கு ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு சார்ந்த போதும் வந்தது. ஸ்வரூபம் ஒண்ணுன்னு ஜீவன் பிரம்மங்கள் எல்லாம் விட்டு போச்சு, ஜீவன் ஈஸ்வரன் அந்த அம்சங்கள்லாம் தாத்பரிய விஷயமான சார்ந்த போதத்துல பாசிக்கவே இல்லை. பெரும் ஸ்வரூப மாத்திர விஷயத்தை போதும், அது அகண்டார்த்த போதும். ஆனா அது வர்றதுக்கு முன்னாடி ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு ஒரு போதம் இந்த வாக்கியத்திலே வந்து பாருங்க. இதுல தாத்பரியம் கிடையாது, தாத்பரியம் வராட்டா கிடையாட்டாலும் துவாரபூதமான இந்த போதம் இருக்கு, இது நமக்கு வேலை செய்யும் பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்கு. எது பிராந்தி நிவர்த்தி பண்ணனா அகண்டார்த்த போதம், அந்த பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்கு அகண்டார்த்த போதம் வரத்துக்கு முன்னாடி துவாரமா வந்த இந்த போதம், இது தப்புதான் இந்த போதம் இருந்தால் இதுவே வந்து உதவியாக இருக்கு. இந்த போதம் அந்த பிராந்தியை நிவர்த்தி பண்ணிருந்தா நினைச்சுக்க மாட்டான், ஏன்னா இதுல அப்புறமாத்மா விரோதம் வந்திருக்கு. விரோதம் வந்து இந்த தியானம் தப்புன்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த தியானம் வந்து நம்ம பிராந்தியெல்லாம் நிவர்த்தி பண்ணாது, அது ஒரு அப்பிரயோஜனம். அந்த தியானத்தை வச்சுட்டு ஒன்னும் தீர்மானம் பண்ண முடியாது. அப்பிராமான்ய ஜான அனாஸ்கந்தித நிச்சயம், அதுதான் பிராந்தியை சம்சயத்தெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும். ஏதோ ஒன்று சொன்னார் எனக்கு புரிஞ்சுது, ஆனால் சந்தேகமாக இருக்குது சரியாக புரிஞ்சுட்டேன்னா இல்லையானு சொன்னோன்னா நமக்கு அந்த தியானம் வந்து நிவர்த்தி பண்ணுமா, சம்சயத்தை போக்குமா? போகாது. ஆனால் அது அதனாலே இங்கே அந்த விரோத ஸ்புரணம் இருக்கிற காலத்தில் அந்த வாக்கியத்திலேருந்து வந்த விசிஷ்ட சாப்த போதம் இருக்கு, இது வந்து நம்மளுடைய பிராந்தியை நிவர்த்தி பண்ணாது. ஆனால் இதுக்கப்புறம் விரோதத்தை சவனம் பண்ணி வெறும் சொரூபமாத்திர விஷயமான சாப்த போதம் வந்தது, அகண்டார்த்த போதம். இந்த அகண்டார்த்த போதத்துக்கு அப்பேற்பட்ட பிராந்தியை நிவர்த்தி பண்ண வேண்டிய சக்தியை கொடுக்கும் இந்த துவாரீபூதமான போதம். அதனாலே அதன அந்த விதத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற வாக்கியத்துல அந்த சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ விசிஷ்ட பிரம்ம போதம்னு துவாரபூதமான ஒரு பிரம்மபோதம் வரும், சாப்த போதம். அந்த சாப்த போதத்துல தாத்பரியம் இல்லைங்கிறதுனால அதை நான் வந்து பிரமாணமா எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் அது வந்து அதுக்கப்புறம் பிரம்ம மாத்திர விஷயக போதம் வந்தால் அகண்டார்த்த போதம் வந்தால் அந்த அகண்டார்த்த போதமானது எல்லா விதமான பிராந்தியையும் நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கார். இதுக்கு வேற ஒரு யுக்தி சொல்லணும்னா ஒரு ஒரு உதாரணம் இப்படி சொல்லலாம். அங்கே காக்கவந்தகா தேவதத்தஸ்ய கிருஹா அப்படின்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்தான். எப்போ இவன் வந்து தேவதத்த கிரகத்தை அன்வேஷணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், எது தேவதத்த கிரகம் வாத்துக்கு போகணும்னு போகும்போது தற்செயலா ஒரு இதுல காக்கா இருக்கிறத பார்த்தான். அப்புறம் காக்கா இல்லை மற்ற கிரகத்துல இல்லை, இது இது இவனுக்கு தற்செயலா கண்ணில் பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட கேட்கறது அவன் சொன்னா காக்கா இருந்த கிரகம் அப்படின்னு சொல்றான். காக்கா இருந்த கிரகம்னு சொன்னா இப்போ காக்கா இல்லை, ஆனா இவன் ஏற்கனவே பார்த்துருக்கான் அங்க காக்கா இருந்திருக்கிறத. இவன் போகும்போது பார்த்தான், இவன் எப்போ காக்காவை பார்த்தானோ அப்போ இது தேவதத்த கிரகம்னு அவனுக்கு தெரியாது. எப்போ தேவதத்த கிரகம்னு தெரிகிறதோ அப்போ காக்கா இல்லை. ஆனால் அந்த தேவதத்த கிரகத்தை அடையாளம் கண்டு பிடிச்சிக்கிறதுக்கு அங்கு காக்கா இருந்ததுன்னு ஒரு ஞானம் வந்தது பாருங்க, முன்னாடி வந்ததே அதுவே துவாரமா. அந்த அந்த தேவதத்த கிரகம் வந்து அவன் புடி தெரியாது, காக்கா பார்க்கும்போது இது தேவதத்த கிரகங்கிறது தெரியாது. ஆமா பார்த்தான் அவ்வளவு தெரியும் இல்லையா, அப்படிதானே? இவன் எப்ப காக்காவை பார்த்தானோ அந்த சமயத்துல இவனுக்கு இது தேவதத்த கிரகம் தெரியாது. ஆனா அதை பார்த்ததே இவனுக்கு மத்த கிரகங்கள்லேருந்து பிரிச்சு தேவதத்த கிரக விஷயத்துல அவனுக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு அந்த ஞானம் காரணமா இருக்கு, உபயோகப்பட்டது பத்தி. அப்படிதான் அந்த மாதிரி துவாரீபூதமான போதி கிரகா பும்சித பூமி. இது என்ன விஷயம்னா கிரகசப்தம் நபும்சகலிங்கத்துல சொன்னா ஏகவச்சனம் விவச்சனம் பகுவச்சனம் எல்லாம் அழகா சொல்லலாம். கிரகம் கிரகம் கேஹோதவசித்தம். ஆனா புல்லிங்கத்துல சொன்னா ஒரு கிரகத்துக்கு கூட பகுவச்சனம் தான் போடணும். கிரகா தாராக மாதிரி கிரகா பும்சித பூமியேவ. காக்கவந்தோ தேவதத்தே கிரகா அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு கிரகம் தான், ஆனா கிரகாசாம் பகுவச்சனம் தான் இருக்கு. இந்த சப்தத்துடைய லட்சணம் அது அப்படின்னு மாதிரி இருக்கு.
பூமினிங்கிறது
பூமினா பகுவச்சனி, பூமா பகுத்தம் இல்லையா, அதனால
உபலட்சணம்.
உபலட்சணம் நான் இது எதுக்கு காமிச்சேன்னா அந்த தேவதத்த கிரகத்துடைய ஸ்வரூபம் தான் எனக்கு தெரியணும். அது மற்ற கிரகத்திலேருந்து பிரிச்சு அடையாளம் பண்ணி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு உபயோகப்பட்டது வேற ஒண்ணு. அதே மாதிரிதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இத்தியாதி சத்தியத்வாதி விசிஷ்டமாக அந்த பிரம்மபோதம் ஒண்ணு உண்டாச்சு. அதுல தாத்பரியம் இல்லை, அங்கேயும் காக்கவந்தகாங்கிறதுல தாத்பரியம் இல்லை. அந்த கிரகத்துல காக்கம் இருக்கணும் அப்பதான் அது தேவத்த கிரகமாகும்னு சொல்றதுல தாத்பரியம் கிடையாது. அப்ப இதே மாதிரி அது உபயோகப்பட்ட மாதிரி இதுவும் உபயோகப்படும். இவ்வளவுதான் நமக்கு வேணும். ஆக ஸ்வரூப போதத்துக்கு முன்னாடி அது தாத்பரியம் இல்லாமலே போனாலும் பரவாயில்லையே, ஒரு துவாரபூதமான போதம் வந்ததே அது அந்த ஸ்வரூப போதம் வந்து எல்லா விதமான சம்சயத்தையும் நிவர்த்தி பண்றதுக்கு வேண்டிய ஒரு சக்தியை கொடுக்கிறது. துவாரம் துவாரின்னு சொல்லுவோம், முதல்ல துவாரம் அப்புறம் முக்கியமான போதம். அந்த துவாரத்தோடு வந்ததுன்னா அந்த ஞானத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி. இது வந்து எல்லா சம்சயத்தையும் நிவர்த்தி பண்றதுன்னு இருக்கு. அதே மாதிரிதான் இதை சொல்ற ஜாவிருத்தி விசேஷ போதஸ்த விசேஷண பரத்துவ அபாவேதி தத்வாரக ஸ்வரூப மாத்திர ஜான மாத்திரேனைவ உபபத்தியதே.
சத்தமான கிளாஸ் இருக்கு.